சங்கே முழங்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
இனி இதே இந்த வார சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் தமிழ் இதழ் உலகம் என்ற தலைப்பில் தமிழ் இதழ்கள் பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பிரபல பத்திரிகையாளர் ஞானி அவர்கள். இப்போ தமிழ் இதழ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு வாசிப்பு ஏற்படுத்துறதுதான் வந்து இதழ்களோட முக்கிய பங்கு நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது இப்போ இதழ்கள் நிறைய இருந்தும் கூட மக்களுடைய பிரச்சனைகளையோ எண்ணங்களையோ வந்து முழுமையா எடுத்து இயம்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் தருகின்ற விளக்கம்?
இது மக்களுடைய குறைகளை பிரச்சனைகளை வந்து பத்திரிகைகள் பிரதிபலிப்பதில்லைங்கிறது ஒரு ஒட்டுமொத்தமா மொத்த குற்றச்சாட்டை நாம் வைக்க முடியாது. இது சில நேரங்கள் பிரதிபலிப்பதில்லை, பல நேரங்களில் தேவைக்கு மேல பிரதிபலிக்கிறாங்க. அவர் எது பிரதான பிரச்சனையோ அதற்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையா மாற்றி காட்டுறது, இந்த மாதிரி குறைகளை நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்க இந்த நான் சுட்டிக்காட்டின ஜூனியர் விடன்ன கிரண் மாதிரியான ஒரு முழுக்க முழுக்க நாட்டு நடப்பு அரசியல் சார்ந்த இதழ்கள் அப்படிங்கிற போக்கே ஒரு 15 ஆண்டுகளா தான் வளர்ந்திருக்கு. இந்த போக்கு வளர்ந்திருப்பதே பத்திரிகைகள் மக்களுடைய வாழ்க்கையில முன்பை விட அக்கறை காட்டுற ஒரு போக்குடைய அடையாளம் தான் அது. இதற்கான தேவையை வந்து ஒரு பத்திரிகைனா இல்ல படிக்க சிறுகதை இருந்தால் போதும், கவிதை இருந்தால் போதும், தொடர்கதை இருந்தால் போதும் அப்படிங்கிற போக்குல இருந்து மாறி அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தனி இதழ்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல, இதுவே அக்கறை சார்ந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அதனால இது ஒரு வந்திருக்கு. ஆனா இது எப்படி மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கறதுதான் நமக்கு முக்கியமான கேள்வி. மக்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது மக்கள் வந்து மீடியாவை பொறுத்த மட்டும் பத்திரிகையை பொறுத்த மட்டும் மக்கள்கிட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, வாசகர்கள்கிட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, அவங்க மற்ற துறைகள்லாம் தங்களை நுகர்வோரா நினைக்கிற மாதிரி இதுலயும் தங்களை அவங்க நுகர்வோரா கருதல. தங்களை நுகர்வோர்னு அவங்க அடையாளப்படுத்திக்கல, கன்சியூமர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கல. உதாரணத்துக்கு நான் ஒரு சொல்றேன், நீங்க வந்து உங்க தெருமுனையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில போய் சக்கரை வாங்குறீங்க, ஒரு கிலோ சக்கரை வாங்கிட்டு வரீங்க. வந்து வீட்டில் வந்து சக்கரை பிரிச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கால் பங்கு ரவை கலந்துருக்கு, முழுக்க ஒரு கிலோ சர்க்கரை அல்ல, ரவையும் கலந்துதான் இடம் போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்ப உடனே நீங்க திரும்ப அந்த கடைக்கு போய் சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா? சர்க்கரையில கலப்படம் பண்ணி இப்படி ரவையை சேர்த்து கொடுத்ததுக்கு சண்டை போடுவீங்க. இது நீங்க ஒரு நுகர்வோரா உங்க உரிமைய அந்த கடையில உடனே போய் நீங்க நிலைநாட்டுறீங்க. இது சாதாரணமா இயல்பா நம்ம செய்யக்கூடியது. இந்த உணர்வு பத்திரிகை படிக்கிற போது, நான் பத்திரிகையில் எதிர்பார்த்தது சர்க்கரையை தான், அதுல ரவை கலந்துருக்குன்னா நம்ம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. நம்முடைய எதிர்வினைய தெரியப்படுத்துறதே இல்ல, எனக்கு இது பிடிக்கல, நீங்க செஞ்சிருக்கிறது தவறு, பத்திரிகை இது மாதிரி ஒரு கலப்படமான சரக்காக பத்திரிகை வருது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம பத்திரிகை நம்ம தெரியப்படுத்துவதே இல்ல. அப்ப நுகர்வோரா நம்முடைய உரிமைய ஒரு மளிகை பொருட்கள்ல காட்டக்கூடிய அக்கறைய நம்ம அறிவு சார்ந்த பொருளான பத்திரிகையிலையும் காட்ட வேண்டும். இதை மக்கள் என்னைக்கு இந்த நுகர்வோர் உரிமை இதுல விழிப்புணர்வு வருதோ அப்பதான் பத்திரிகைகளுடைய தரமும் மேம்படும் மாறும்.
இப்ப நீங்க சொன்னீங்க மக்கள் நுகர்வோர் உரிமை வந்து மற்ற பொருட்களை காட்டுற மாதிரி இதழ்களையும் காட்டணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி மக்கள் வந்து நுகர்வோரா தங்களுடைய உரிமையை இதழ்கள் பக்கம் திருப்பினா அதற்கு சரியான கவனிப்புகள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
இருக்கும். எப்படி இருக்கும்னா அதுக்கு நான் ரெண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்ல விரும்புறேன். இப்ப நான் வந்து ஒரு பிரபலமான ஒரு வார இதழ்ல, பல பிரபலமான வார இதழ்கள் நான் வேலை பார்த்திருக்கேன். வேறு பேர் சொல்லாம ஒரு இதழ்னு வச்சுக்கோ, நம்ம பேச்சுக்கு ஒரு இதழ வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வாரம் நான் அது ஆசிரியர் ஒரு 3 பக்கங்கள் ஒதுக்கிறாரு ஒரு கட்டுரை எழுதுவதற்கு. நான் தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்கள்லயும் நிலத்தடி நீர் கிழப்பு ஆயிடுச்சு, முழுக்க பாலைவனம் மாதிரி ஆகக்கூடிய அபாயம் இருக்கு, இதுக்கு என்ன காரணம், என்ன கோளாறுகள், இதை எப்படி தீர்க்க முடியும், இதை பத்தி ஒரு 3 பக்க கட்டுரை நான் எழுதுறேன். இது இந்த வார இதழில் வருது. இதே வார இதழில் என்னுடைய சகா கூட வேலை செய்யற சக பத்திரிகையாளர் அவர் ஒரு 4 பக்கம் எழுதுறாரு. அவர் நடிகை த்ரிஷாவுக்கு வந்து இப்ப புது பாய் ஃப்ரெண்ட் யாரு, என்ன இதுக்கு முன்ன இருந்த பாய் ஃப்ரெண்ட் யாரு, இப்ப இருக்கிற பாய் ஃப்ரெண்டோ அவங்க எந்த ஹோட்டல்லாம் போய் சுத்துறாங்க அப்படின்னு ஒன்று. இது எவ்வளவு உண்மை எவ்வளவு போய் நமக்கு தெரியாது, ஆனா இப்படி ஒரு விஷயம் அது ஒரு 4 பக்கம் வருது. இப்ப அடுத்த வாரம் இந்த பத்திரிகை கடைக்கெல்லாம் போய் விற்ற பிறகு எங்க அலுவலகத்துக்கு கடிதங்கள் வருது, வாசகர் கடிதங்கள். நான் தமிழ்நாட்டுடைய தண்ணீர் பிரச்சனை பற்றிய என கட்டுரைக்கு மூன்று கடிதங்கள் வருது. நண்பர் த்ரிஷாவுடைய பாய் ஃபிரெண்ட் பத்தி எழுதினதுக்கு 300 கடிதங்கள் வருது வாசகர்கிட்ட இருந்து, பாராட்டியும் பிரமாதமா இருந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னா எழுதுக்கு 3 கடிதங்கள் வருது. இப்ப என்னுடைய ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர் அடுத்தவர் என்ன சொல்றாரு, எனக்கு கொடுத்த 3 பக்கத்தை குறைச்சு இந்த மாதிரி மேட்டர்ல நீ 1 பக்கம் எழுதினால் போதும் அப்படின்னு சொல்லுவாரு. என் நண்பரை பார்த்து இதே மாதிரி வாரத்துக்கு 2 ஆர்டிகல் கூட நீ 8 பக்கம் எழுதுன்னு சொல்லுவாரு. இதுதான் நடக்கூடிய சிக்கலா இருக்கு. ஆனா உண்மையில வெளியில நான் வரேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு கருத்தரங்கத்தில் கலந்துக்கிறேன், அல்லது ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறேன், அல்லது ஒரு கல்லூரியில் போய் மாணவர்களோட பேசுறேன், அந்த இடங்களில் போகும்போது நேரில் சந்திக்கிறவங்க இந்த தண்ணீர் பிரச்சனை பத்தி உங்க கட்டுரை நல்லா இருந்துச்சு நேரில் சொல்லுவாங்க. இப்படி சொல்றவங்க 300 விட அதிகமா இருப்பாங்க நேரில் பார்க்கிற போது. ஆனா இவர்கள் கருத்து வந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு போய் சேரவே இல்லை. ஆனால் தான் நான் எல்லார்டும் என்ன சொல்லுவேன், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தபால் கார்டு இருக்கல, விலை குறைவான ஆயுதம் அதுதான், ரொம்ப ரொம்ப விலை குறைவான ஆயுதம் ஒரு தபால் கார்டு தான். அது 50 காசு கையில இப்போ கார்டு வாங்கி வச்சிருங்க. ஒரு பத்திரிகையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்குன்னா பாராட்டி கடிதம் எழுதுங்க. நீங்க கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து உடனடியாக கண்டிச்சு ஒரு கடிதம் எழுதுங்க. இந்த கடிதம் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அடுத்த வாரமே மாற்றம் வருமானா வராது. ஆனால் தொடர்ந்து இது தெரியும் மூலமா தான் மாற்றம் காலப்போக்கில் வர முடியும். நீங்க பல விளம்பரங்களை நம்ம பார்த்திருப்போம், பெண்களை மோசமா சித்தரிக்கூடிய விளம்பரங்கள், இதுக்கெல்லாம் எதிராக பல பெண்கள் அமைப்புகள் கடிதம் எழுதி விளம்பர கவுன்சிலுக்கு முறையிட்டு புகார் செஞ்சு அதன் விளைவாக அந்த விளம்பரங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கு. அவங்க ஒண்ணுமே அதை செய்யல, நேரில் பார்க்கும்போது மட்டும் இப்படிதான் விளம்பரம் போடுறாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா பயனில்லை. இப்ப நுகர்வோர் தங்கள் உரிமையை பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்ல ஒரு விஷயம், அதனால தான் இதுல மாற்றம் வர முடியும்னு சொல்றேன்.
இப்போ நீங்க 2 செய்திகளை சொன்னீங்க, ஒன்னு வந்து நாட்டு நடப்புல உள்ள பிரச்சனையை நான் எழுதுறேன், இன்னொருத்தர் வந்து திரைப்படத்துறையில முன்னணியா இருக்கிறவங்களை பத்தி எழுதுறாங்க. ஆனா வந்து திரைப்படத்துறையில முன்னணியா இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய வந்து கடிதங்கள் வருது அப்படிங்கறத நீங்க முன் வச்சீங்க. அந்த திரைப்படத்துறையில முன்னணியா இருக்கிறவங்களை முன்னணிப்படுத்துறதே இந்த இதழ்கள் தான், அதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க?
இல்ல அது வந்து காரணம், இருக்கிற சாதனங்கள்ல வந்து திரைப்படம் தான் மிக மிக வலிமையான ஒரு ஊடகம். மக்கள் மத்தியில பெரும் அளவில் நீண்ட காலமாகவே ஒரு மாயமான ஊடகமா அது நிலை பெற்றிருக்கு. அதனால அதுக்கு வந்து கவர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கு மக்கள் மத்தியில. பத்திரிகைகள் வந்து விற்பனைக்காக அதுக்கு அதிக கூடுதலான இடம் தராங்க. அது ஏன் அவங்க தராங்கன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான், அது நான் சரின்னு சொல்லல. என்ன என்னுடைய கருத்து மாறுபட்ட கருத்து தான். நான் என்னுடைய 30 கால இதழியல் பணியில நான் வந்து தீவிரமான மக்கள் அக்கறைக்குரிய விஷயங்கள் தவிர வேறு விஷயங்களை பற்றி எனக்கு இல்லை. திரைப்படங்களை பற்றி நான் எழுதியிருக்கேன், ஆனா திரைப்படங்கள் பற்றின ஆய்வு கண்ணோட்டோடு தான் எழுதியிருக்குமே ஒழிய இது மாதிரி ஒரு கிசுகிசு பார்வையிலோ வெறுமே ஒரு அரட்டை அடிக்கிற பார்வையிலோ எழுதுவதில்லை. எந்த விதமான பயணம் இல்லாத ஒரு விஷயமா எழுதுவதில்லை. ஆனால் பத்திரிகைகள் இந்த போக்கு மாறணுங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எப்ப மாறும், மாறணும்னா இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேண்டாம்னு இதை பயன்படுத்துறவங்க சொல்லணும். இப்ப இது நீங்க நம்முடைய உரிமையை நம்ம நிலைநாட்டிக் கொள்ளாம அவத நடத்துறவங்க நினைக்கிறாங்க, அவங்க போகிறாங்க விற்கிறாங்க, வித்துக்கிட்டே இருக்கு, வித்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க ஏன் மாத்திக்க போறாங்க? அவங்களை விற்பனை பாதிக்கப்பட்டதை மாற்றுவாங்க. இந்த சூழலை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. முன்பை விட ஏன் சமூக அக்கறை சார்ந்த விஷயங்கள் பத்திரிகை அதிகம் வருது? இந்த விஷயங்கள் போடாட்டி மக்கள் உடனடியாக நம்ம நிராகரிச்சிருவாங்கன்னு பத்திரிகை நடத்துறவங்களுக்கு பயம் இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த கட்டாயத்தினால போட வேண்டியிருக்கு. அப்ப இந்த கட்டாயத்தை நாம் அதிகமா ஏற்படுத்த வேண்டும் நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாம நான் சுட்டிக்காட்டின உதாரணத்துல இன்னொரு உதாரணம் சார் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல நானும் வேலை செய்யறேன், இன்னொரு நண்பரே சொன்ன வேலை செய்யறாரு, இது மாதிரி பலர் வேலை செய்யறாங்க. அங்க வேலை செய்யற பலர்ல நல்ல விஷயங்கள் வரணும், தீவிரமான விஷயங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பத்திரிகையாளர்கள் 130 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 70 பேர் ஏதோ ஒண்ணு நம்ம வேலை கொடுத்துருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த 30 பேர் செய்யற வேலை அந்த அலுவலகத்துக்குள்ள பலப்படணும்னா அது வெளியிலிருந்து வாசகர்கள் பலப்படுத்தினா தான் பலப்படும். இல்லாட்டி இந்த 30 பேர் வந்து அங்க 10 பேரா சுருங்கி போயிடுவாங்க, 5 பேர் ஆயிடுவாங்க. அந்த பத்திரிகைக்குள்ள வேலை செய்யறவங்களே எந்த போக்க நான் வெளியிலிருந்து பலப்படுத்திக்கிறோம் முக்கியம். அந்த அணுகுமுறையில சொல்றேன்.
இப்போ நீங்க சில இதழ்களை வந்து முன் வச்சீங்க, ஆனா அந்த இதழ்கள் கூட ஒரு சமூக பிரச்சனையை பற்றி எழுதும்போது இதை பற்றி இந்த பிரச்சனையை பற்றி அலசி ஆராயறாங்க, இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க அப்படிங்கறதோட முடிச்சிடறாங்க. அது பற்றி நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல அதுக்கு என்ன தீர்வு செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க எழுதுறதே இல்ல, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
இல்ல இது ஜேர்னலிஸ்ட்ல இருக்கிற கோளாறுகள்ல ஒன்னு. இது பொதுவா இந்த நாங்க வந்து இது ஆங்கிலத்துல ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எந்த ஒரு செய்தியை வெளியிட்ட பிறகும் அது ஃபாலோ அப் என்ன நடந்துச்சு அதன் பிறகு அப்படின்னு சில காலம் கழிச்சு ஃபாலோ அப் செய்ய வேண்டியிருக்கும். இப்ப அந்த ஃபாலோ அப் செய்யற போது பொதுவா தினசரி செய்தித்தாட்கள்ல இந்த ஃபாலோ அப்புக்கான ஒரு அணுகுமுறை உண்டு. ஆனா வார இதழ்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்ககிட்ட இந்த போக்கு இல்ல. நான் வந்து இந்த ஜூனியர் உடனே நான் கிரண் அவரோட எடுத்துக்காட்டு சொல்லும் போது, அவங்க நாட்டு நடப்பு அரசியலுக்கென்றே தனியான இதழ்கள் அடிப்படையில் வெளிவந்த இதழ்கள் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். ஆனா அதை அவர்கள் சரியாகவோ நிறைவாகவோ செய்யறாங்கன்றதுக்கான எடுத்துக்காட்டை நான் சொல்லல. ஏராளமான கோளாறுகள் இருக்கு, அது திருத்தப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு சிறிய அளவில் நானே ஒரு பத்திரிகையை ஒரு 3 ஆண்டு காலமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். தீம் தெரியிடன்ற ஒரு இதழை, மாத இதழ் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் நாங்கள் ஒரு கட்டுரை வெளியிடுறோம். அதில் வெளியிடும்போது பண்மையில் வெளியிட்ட ஒரு கட்டுரை இது. இந்த கட்டுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கல்லூரி மாணவி நெல்லையில் ஒரு புகைப்படம் எடுத்தாங்க. அந்த புகைப்படம் யூனிசெஃப்ல ஒரு பெரிய விருது பெற்றது, பாராட்டு பெற்ற விருது பெற்றது. அதாவது லிட்ரஸிக்கான ஒரு முக்கியமான படமா அது விருது பெற்றது, அறிவொளிக்கான, படிப்பறிவுக்கான. அந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்து வீட்டு திண்ண மண் திண்ண 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உட்காந்து ஸ்லேட் வச்சுட்டு எழுதிட்டு இருக்காங்க. ஓரத்தில் ஒரு ஆடு வந்து படுத்து கிடக்கு வாசல்ல, குடிச வாசல்ல. இது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை ஸ்லேட் வச்சு படிப்பதுங்கிற அந்த புகைப்படம் லிட்ரஸிக்கான ஒரு அடையாளமாக யூனிசெஃபால கொண்டாடப்பட்டு அது பரிசு வழங்கப்பட்ட படம். 4 ஆண்டுகள் கழித்து அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இன்னொரு மாணவர் அந்த கிராமத்துக்கு போய் அந்த பொண்ணு என்னாச்சுன்னு விசாரிச்சாரு. அந்த ஸ்லேட்ல எழுதிட்டு இருந்துச்சு அந்த போட்டோல அந்த பொண்ணு, பார்த்தா அந்த பொண்ணு இப்ப ஸ்கூலை விட்டுருச்சு, டிராப் அவுட் ஆயிடுச்சு, படிக்கல. அது மாடி ஆடி மச்சுக்கிட்டு கிராமத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த ஃபாலோ அப் பண்ண பிறகு அப்போ ஒரு கேள்வி எழுது, இந்த மாதிரி படங்கள் நம்ம எடுக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி கற்றுறவங்களோ படம் எடுக்கிறவங்களோ அல்லது ஒரு ஆய்வாளரோ, இன்னைக்கு நாட்டுப்புறவியல் பத்தி ஏராளமான பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்யறாங்க, ஆய்வாளர்களோ என்ன அவங்க ஒரு எம்ஃபில் பண்ணிடுறாங்க, பிஎச்டி பண்ணிடுறாங்க, ஒரு பேராசிரியர் ஆகிறாங்க, நல்ல சம்பளம் வாங்கிடுறாங்க. ஆனா இவங்க ஆய்வுக்கு உட்படுத்தின கிராமிய கலைஞர்களோ அவங்களோ அவங்க வாழ்க்கை என்னாச்சு? அவங்க இது இவர் எம்ஏல இருந்து இவர் பிஎஸ்டிக்கு போய் இவர் பெரிய சம்பளக்காரர் மாதிரி அவங்க ஏதாவது ஆனாங்களா? நான் ஆகலங்கிற கேள்வி வருது. அப்ப இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்புற ஒரு கட்டுரையை நாங்க வெளியிட்டு இருக்கோம். அப்ப ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, ஒரு ஆய்வாளராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இதுல என்ன பொறுப்பு இருக்க முடியும், என்ன இருக்க முடியாது, அவங்க என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது, இந்த சூழல் பத்தி கட்டுரை விளையிடும். ஆனால இந்த மாதிரி ஃபாலோ அப் அணுகுமுறையில கட்டுரை எழுதக்கூடியவங்க பத்திரிகை துறையில் இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது பெருகணுங்கிறதுல உங்களோட எனக்கு உடன்பாடு தான்.
இப்போ தினசரி இதழ்கள், வார இதழ்கள், மாத இருமுறை இதழ்கள் அப்படிங்கிற ஒவ்வொரு என்ன சொல்ற ஒவ்வொரு வகையா வந்து வெளிவருது. அந்த இதழ்களுக்கான வேறுபாடுகள் என்ன, அந்த இதழ்களுடைய பணி என்ன?
தினசரி இதழ்களை பொறுத்த மட்டும் அடிப்படையான பணி அன்றாட அன்றன்றைய செய்திகளை உடனடியா அதை தருவது. அது தவிர அந்த செய்திகளை முன்னாலோ அதுக்கு அடுத்து வரக்கூடியதற்கில் அதற்குள்ள இருக்கக்கூடிய இணைப்போடு சேர்ந்து அது தருவதுதான். தினசரி வந்து உடனடியான செய்திகளை தருவதுதான் முதன்மையான வேலையா இருக்கும். வாரம்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து இன்னைக்கு முக்கியமான செய்தியாக இருந்தது 3 நாள் கழித்து அது முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும், அன்னைக்கு வேற ஒரு செய்திக்கு முக்கியத்துவம் வந்துடலாம். அப்ப ஒரு வாரம் தொகுத்து நீங்க பாக்குற போது அந்த வாரத்தில் ஒரு 20 விஷயங்கள் நடந்திருந்தாலும் வாரத்தில் மொத்தமா ஒரு 2 விஷயம் தான் முக்கியமானது அப்படிங்கிற போது அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டி வரும். ஆனால் இந்த கால அளவுக்கு ஏற்ப முக்கியத்துவம் ஒரு விஷயத்துக்கு மாறுங்கிறது இருக்கலாம், அந்த அணுகுமுறை இதுல பிரதிபலிக்கும். ரெண்டாவது, வாரிதழோ மாதம் இருமுறை இதழுக்கோ வேற ஒரு வசதி ஒன்று உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செய்தி நடந்த பிறகு அது தொடர்ந்து அதன் பின்னணி, அதுக்கு முன்ன நடந்த விஷயம், அடுத்து இது எதை நோக்கி இட்டு செல்லும், இந்த ஆய்வுகள் எல்லாம் தொகுத்து எழுதக்கூடிய ஒரு வசதி வார இதழுக்கோ மாத இதழுக்கோ உண்டு. தினசரியில் அன்னன்னைக்கு அந்த தகவல்களை திரட்டி தருவதோடு மட்டுமே நிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது தாண்டி கொஞ்சம் கூடுதலா போகலாம், அதுக்கு மேல போக முடியாத கட்டாயம் இருக்கும். ஆனால இதுதான் அடிப்படையில் வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா. ஆனால் வார இதழ் மாதம் இருமுறை இதெல்லாம் தமிழ் சூழல்ல பாத்தீங்கன்னா, இவைதான் வந்து உங்களுக்கு செய்தி அல்லாத பிரிவுகள் இருக்குல்ல, இலக்கிய பிரிவு, சிறுகதையோ கதையோ அல்லது கவிதையோ தொடர்கதையோ, அதற்கு வந்து வார இதழோ மாதம் இருமுறை இதழோ தான் இடம் தர முடியும். தினசரி பத்திரிகைகள்ல சிறுகதைகளையும் கவிதைகளையும் தொடர்கதைகளையும் யாரும் எதிர்பார்க்கறதுல, அதுல அந்த செய்திகளை மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க. இந்த வேறுபாடுகள் தான் முக்கியமா இருக்கு.
இனி இதயங்களே, இந்த வார சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் தமிழ் இதழ் உலகம் என்ற தலைப்பில் தமிழ் இதழ்களை பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் பத்திரிகையாளர் ஞானி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனி வரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன்.
இனி இதயங்களே, சங்கே முழங்கு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.